திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
நம பார்வதி பதையே அரகர மகாதேவா, சித் சபேசா சிவ சிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் பித்தா பிறை சோடி பெருமானே அருளாளா, எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மன துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அத்தா உனக்கு ஆழாயே நீ அல்லேன் எனலாமே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பரியார் சமேத சங்கர ராமேஸ்வரர் பிற்பாதங்களை எனது மனம் மொழி இமைகளால் பணிந்து போற்றிக்கொண்டு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பொன்னார் கடல்களை முக்கரணங்களால் வணங்கி, பிறப்பினை தவிர்க்க தீவண்ணர் திருமுருகால் பேச வேண்டும் என்று நம் அப்பர் சுவாமிகள் வலியுறுத்தியுள்ளார்கள். அதன்படி தினந்தோறும் சைவம் சார்ந்த சொற்பொழிவுகளை நடத்தி கொண்டும், பாட்டும் பாடி பரவி தெரிவார் ஈட்டும் வினைகள் தீர்ப்பர் என்ற வன்தொண்டர் திருவாக்கின்படி தினந்தோறும் திருமுறை விண்ணப்பங்களையும் நடத்தி கொண்டு வரும் நமது சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்வினை காண்பதற்கு நேரிலே கண்டுகொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை கூறிக்கொண்டு, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் முப்பொருள் என்ற தலைப்பிலே நாம் இன்று முதல் திருவருள் துணையாலும் குருவருள் துணையாலும் சிந்திக்கலாம். நமக்கு நன்றாகவே தெரியும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சமயக்குறவர்களுள் மூன்றாமவராக இருப்பவர், ஆதி சைவர் என்று சொல்லக்கூடிய சிவாச்சாரிய மரபில் வந்தவர். தந்தையார் பெயர் சடையனார், தாயார் பெயர் இசைஞானியார். திருமுனைப்பாடி நாட்டிலே திருநாவலூர் என்ற ஊரிலே 7ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி அப்பொழுது அவர் அவதரிக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். பெற்றோர் அவருக்கு இட்ட பெயர் நம்பி ஆரூரர் என்பது. அதன் பின்பாக அவர் இறையருளால் அந்த நாட்டு அரசர் நரசிங்க முனையரையர் அவர்களால் வளர்க்கப்பட்டு, அதன் பின்பு இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு, சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகளோடு அவருக்கு திருமணம் பேசப்படும். அப்போது அந்த திருமணத்தை இறைவர் வேதியராக வந்து தடுத்து ஆட்கொள்கின்றார். அதன் பின்பாக அவருக்கு பறவையார் சங்கிலியாரோடு திருமணங்கள் நடத்தப்பட்டு பல அற்புதங்கள் எல்லாம் அவர் நிகழ்த்தி, நிறைவாக தனது 18வது வயதிலே கைலாயம் சென்றார் என்று நாம் பார்க்கின்றோம். 16 வயதில் திருமணம், 18 வயதில் அவர் கைலாயம் சென்று அடைகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அவர் நமக்கு வழிகாட்டிய மார்க்கம் சகமார்க்கம் என்று சொல்லக்கூடிய யோக நெறி. பல பெயர்கள் அவருக்கு இருக்கின்றது. கைலாயத்திலே அவருடைய பெயர் ஆளாளர் சுந்தரர் என்பது நமக்கெல்லாம் தெரியும். பார்க்கடலை கடையும் பொழுது அமுதத்திற்கு பதிலாக நஞ்சு வந்த பொழுது தேவர்கள் எல்லாம் எவ்வளவு சிரமப்பட்டார்கள் என்று. அப்போது அவருக்கு சுவாமிக்கு அணுக்கத் தொண்டராக நின்று கொண்டிருந்த அங்கு அவருடைய திருநாமம் சுந்தரர்தான். அவரிடம் இறைவன் ஆணையிட அந்த நஞ்சை எல்லாம் எடுத்து கொண்டு வரும்படி ஆணையிடுகின்றார். அதை அவர் எடுத்துக்கொண்டு வந்து இறைவனிடம் கொடுக்க, அதன் முதல் அவருடைய திருநாமமானது ஆளால சுந்தர். ஆலகால விஷத்தையே எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்ததால் ஆளால சுந்தரர் என்று வழங்கப்படுகிறது என்று நாம் பார்த்தோம். அவருடைய அவதார நோக்கம் என்று பார்த்தோம் என்றால், தீதிலா திருத்தொண்ட தொகை தந்தருள என்று நமக்கு பெரிய புராணத்திலே செக்கிழார் பெருமான் மிக அழகாக காட்டியிருப்பார் என்று பார்க்கின்றோம். 17 பண்களில் 100 பதிகங்கள் நமக்காக வழங்கியுள்ளார். 7ஆம் திருமுறையாக அவருடைய அதிகங்கள் 12 திருமுறைகளில் திகழ்கின்றது. நமது சம்ஹிதா மந்திரங்களிலே 7வது மந்திரம் சிரசு. ஆகையால் இவருடைய பாடல்கள் எல்லாம் சிரசு போல உயர்வானது என்று நாம் பார்த்து கொண்டு இப்போது அவரை பற்றி சொல்லும் பொழுது யாரெல்லாம் எப்படி அவரை தொழுதிருக்கின்றார்கள் என்று பார்த்தோம் என்றால், பெரிய புராணத்திலே நாவலூரர் நாம் தொழும் தன்மையான் என்று உபமன்யு முனிவர் வணங்குகிறார் என்று சேக்கிழார் பெருமான் நமக்கு காட்டுகின்றார். அடுத்து திருக்களிற்றுப்படியார் என்ற சாத்திர நூலிலே திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார் வன்தொண்டன் தொண்டுதனை ஏதாக சொல்வேன் யான் என்று கூறுகின்றார். அடுத்து படியிலான் என் பாட்டில் பரமன் நனி விருப்பம் நனி விருப்பன் என்பதை அடியனின் அறிந்தனன் என்று கற்பனை களஞ்சியமான துரைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் நால்வர் நான்மணி மாலையிலே கூறியுள்ளதை காண்கிறோம். 12 திருமுறைகளில் இறைவன் அடியெடுத்து கொடுத்த பாடல்கள் பல உள்ளன என்றாலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் 2 பாடல்களுக்கு, பித்தா என்ற பாடலுக்கும் முதல் பதிகத்திற்கும், அவருடைய அவதார நோக்கமான திருத்தொண்ட தொகை தில்லை வாழ்ந்தனர் என்ற பதிகத்துக்கும் இறைவனே அடியெடுத்து கொடுத்தார் என்ற சிறப்பு இந்த 7ஆம் திருமுறைக்கு இருக்கின்றது. இவர் இறைவனை தனது கோபத்தால் திட்டுகிறார் அல்லவா பித்தன் என்று. ஆகியால் அவர் திட்டிய சொல்லையே முதல் சொல்லாக வைத்து பாடு என்று இறைவன் அவருக்கு ஆணையிட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். பொதுவாக மூவரது பாடல்களும் தேவாரம் என்று சொல்லப்பட்டாலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பாடல்களுக்கு திருப்பாட்டு என்பது பெயர். ஒரு அருமையான பாடல் ஒன்று பழம்பாடல், வாக்கிற்கு அருணகிரி வாத ஊரர் கனிவில் தாக்கில் திருஞான சம்பந்தர் நோக்கிற்கு நக்கீர தேவர் நயத்திற்கு சுந்தரனார் சொற்குருதிக்கு அப்பரன சொல் என்று கூறுகின்றது. நயம் என்று இவருடைய பாடல்களை அப்பாடல் நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். கண்ட பெருமந்திரமே மூவர் பாடல் என்று திருமுறை கண்ட புராணத்திலே நமது உமாபாதி சிவாச்சாரியார் அவர்கள் நமக்கு எடுத்து உரைத்துள்ளார் என்பதையும் நாம் காண்கின்றோம். இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வணங்க வந்த இந்த பிறப்பை நாம் வணங்க வேண்டும் என்று நமக்கு செக்கிழார் பெருமான் மிக அழகாக பெரிய புராணத்திலே எடுத்து காட்டியிருக்கின்றார். திருவாவூர்துறை ஆதீனத்திலே குலதெய்வம் என்று நாம் ஆதீன குலதெய்வம் என்று சிவஞான சுவாமிகளை சொல்லி வணங்குவது வழக்கம். சிவஞான சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை குலதெய்வமாக வணங்குகிறார் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். இறைவனது தோழராக இவர் திகழ்வதால் தம்பிரான் தோழர் என்று இவர் போற்றப்படுகிறார் என்று பார்க்கின்றோம். ஆக சமய குறவர்களுள் 3ஆம் அவராக அவர் நமக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் என்பதையும் எண்ணிக்கொண்டு இப்போது அவருடைய வரலாற்றை நமது உமாபதி சிவாச்சாரியார் எங்கெனம் கூறியுள்ளார் என்று நாம் பார்க்கலாம். தன் கையிலே அது நீங்கி நாவலூர் வாழ் சைவனார் சடையனார் தனையனாராய் மண் புகழ அருந்துரையான் ஓலை காட்டி மனம் விளக்க வந்தொண்டர் அதிகை சேர்ந்து நண்பினுடன் அருள் புரிய ஆரூர் மேவி நலங்கிளரும் பறவை தோல் நயந்து வைகி தீன்குளவும் விரல் மிண்டர் திரள் கண்டேத்தும் திருத்தொண்ட தொகை அருளால் செப்பினாரே என்றும் செப்பலரும் குண்டையூர் நெல் அழைத்து திருப்புகலூர் செங்கல் செழும் பொன்னாகச் செய்து தப்பின் முதுகுண்டர் தரும் பொருள் ஆற்றில் இட்டு தடத்தெடுத்து சங்கிலி தோல் சார்ந்து நாதன் ஒப்பில் தனி தூது வந்து ஆரூடு கீறி ஒரு முதலை சிறு மதலை உமிழ நல்கி மெய்பெரிய களிறு ஏறி அருளால் சேர வேந்தருடன் வடகையிலை மேவினரே என்று மிக அழகாக இவருடைய வரலாற்றை சுருங்க கூறியுள்ளதை நாம் காண்கின்றோம். அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் இந்த பாடலிலே வந்ததை நாம் காண முடிந்தது. அவர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டது ஓலை காட்டி, அவரது திருமணம் தடுக்கப்பட்டது, அதன் பின்பாக அவர் பறவையாரை மணந்து கொண்டது. இப்படியாக திருத்தொண்ட தொகை அந்த விரண்மெண்டர் இவர் மீது கோபப்பட்டு அடியாரை வணங்காமல் செல்கிறாரே என்று சொல்ல, அப்பொழுது எப்படி இவர்களை வணங்குவேன் என்று ஆரூர் பெருமானை வணங்கி அவர் அடி எடுத்து கொடுக்க இவர் மிக அழகாக பாடினார் அல்லவா. அந்த வரலாறெல்லாம் அந்த முதலிலே பார்த்த பாடலிலும், அடுத்து குண்டையூர் கிழாரின் வேண்டுகோளுக்கு ஏற்ப நெல் பெற்று அந்த அவருக்கு கிடைத்த நெல்லை எல்லாம் திருவாரூருக்கு கொண்டு வந்தது சிவகணங்களை கொண்டு, அதுவும் அடியார்களுக்கு அமுது செய்யும் பொருட்டு திருப்புகலூரிலே இறைவனை வேண்டும் பொழுது அவர் இரவிலே செங்கல் மீது தலை வைத்து படுத்திருக்கின்றார். மறுநாள் அந்த செங்கல் பொன்னானது. அந்த வரலாறும் திருமுதுகுன்றிலே இறைவனிடம் பொன் பெற்று அதை ஆற்றில் அங்குள்ள ஆற்றிலே இட்டு மணிமுத்தாரிலே இட்டு திருவாரூர் குளத்திலே எடுத்த வரலாறு. அடுத்து முதலை உண்ட பாலனை மீட்டு தந்தது இறைவனை தூது விட்டது. நிறைவாக ஐராவணம் என்ற கைலாயத்திலிருந்து இறைவனால் அனுப்பப்பட்ட யானையின் மீது அங்கு கைலாயம் சென்றது என்ற அத்தனை வரலாறும் இந்த இரண்டு பாடல்களிலே நமக்கு மிக அழகாக சொல்லப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக இறைவனிடம் நாம் என்ன வேண்ட வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நமக்கு இது போன்ற நமது அருளாளர்கள் தான் நமக்கு மிக திறமாக நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். பொதுவாக இப்போது எல்லாம் காமிய பக்தியே மிகுந்து இருக்கின்றது. அங்கனம் காமிய பக்தி செலுத்த வேண்டாம், நமக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் இறைவன் அறிந்து கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றார். நமக்கு அது தெரியாது எப்போது நமக்கு கிடைக்கும் என்று. ஆனால் தாயின் கருவினுள் நாம் வரும்பொழுதே அவர் நமக்கு தீர்மானித்துத்தான் அவற்றை எல்லாம் அனுப்புகின்றார் என்பதால் இறைவனிடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று நாம் வேண்டுவது தவறு என்று மிக அழகாக நமக்கு ஞான நூல்கள் வலியுறுத்தி சொல்லுகின்றன. அந்த வகையிலே இவரும் நாம் முதலில் எதை உணர வேண்டும் என்றால் நிலையாமை என்ற ஒன்றை உணர வேண்டும் என்பதை மிக அழகாக பல பதிகங்களிலே வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார். சான்றாக திரு நெல்வாயில் அறத்துறை என்ற தலம், அதிலே உச்சி நாதீஸ்வரர் உச்சியார் என்ற சுவாமி அம்பாள் திருநாமங்கள் இந்தள பண்ணிலே மிக அழகாக பாடுகின்றார். அந்த பாடலிலே பதிகந்தோறும் பார்த்தீர்கள் என்றால் அதாவது உய்வதற்கு ஒரு சூழல் சொல்லு, சூழல் நன்றாக இருந்தால்தான் நாம் நல்ல விஷயங்களை செய்ய முடியும். ஆகையால் அதை மிக அழகாக ஒவ்வொரு பாடலிலும் அவரிடம் வேண்டியிருக்கின்றார். கல்வாய் அகிலும் கதிர்மாமணியும் கலந்து உந்தி வரும் நிவவின் கரைமேல் நெல்வாயில் அறத்துறை நீடுரையும் நிலவெண்மதி சூடிய நின்மலனே நல்வாயில் செய்தார் நடந்தார் உடுத்தார் நரைத்தார் இறந்தார் என்று நானிலத்தில் சொல்லாய் கழிகின்றது அறிந்து அடியேன் தொடர்ந்தேன் உய்ய போவது ஓர் சூழல் சொல்லே என்று சொல்லுகின்றார். அதாவது நிலையாமை நமக்கு தெரியும் படிப்படியாக இல்லையா, எப்படி எல்லாம் நரை திரை மூப்பு சாக்காடு என்று வருவதைத்தான் மிக அழகாக இல் செய்தார் நடந்தார் உடுத்தார் நரைத்தார் இறந்தார் என்ற நிலையாமையை மிக அழகாக அந்த பாடலிலே நமக்கு காட்டி, அப்படியானால் எனது ஆன்மா உய்வதற்கு ஒரு சூழல் சொல்ல வேண்டும் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அதற்கு அடுத்த பாடலிலே வரிதே நிலையாத இம்மண்ணுலகில் நரனாக வகுத்தனை நான் நிலையேன் நீ என்னை, அதாவது அங்க ஒரு உயர்ந்த நிலையில கைலாயத்துல இருந்தவரை ஒரு நரனாக ஒரு மனிதனாக என்னை நீ பூலோகத்தில் அவதரிக்க வைத்து விட்டாய் என்று சொல்லி பொறிவாயில் இவ் ஐந்தினையும் அவிய பொருது உன் அடியே புகும் சூழல் சொல்லே என்கின்றார். அதாவது இந்த ஐம்பொறிகளில் நான் மாட்டிக்கொள்ளாமல் உன்னுடைய திருவடியை அடைவதற்கு உன்னிடம் புகுவதற்கு எனக்கு என்ன சூழல் என்று சொல் என்று வேண்டுகின்றார். மற்றேல் ஒரு பற்றிலன் எம்பெருமான் வண்டார் குழலால் மங்கை பங்கினே அற்றார் பிறவிக்கடல் நீந்தி ஏறி அடியேன் உய்ய போவதோர் சூழல் சொல்லுங்கிறார். பிறவிங்கிறது பெருங்கடல், நமக்கு நல்ல தெரியும் வள்ளுவர் பெருமானும் சொல்றாரு இல்லையா பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று சொல்லியிருக்கிறார். அதனால இவர் சொல்றார் அற்றார் அதாவது பற்றற்றவர்கள் பிறவி கடல் நீந்தி ஏறி வருவதற்கு எனக்கு நீ ஒரு உபாயம் சொல்ல வேண்டும் ஒரு சூழல் சொல்ல வேண்டும் என்று வேண்டுகின்றார். அதுபோல் இந்த நிலையாமையை மற்றொரு வகையிலே சொல்லும் பொழுது ஓடு புனல் கரையாம் இளமை உறங்கி விழித்தால் ஒக்கும் இப்பிறவி பாடி இருந்து வருந்தல் செய்யாது அடியேன் உய்ய போவதோர் சூழல் சொல்லே என்று வேண்டுகின்ற இறைவனிடம் வேண்டுகின்றார். அதாவது ஒரு கரை ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய கரை எப்படி கரைஞ்சு கொண்டே வருகிறதோ அதுபோல் நம்முடைய இளமையும் மாறிவிடும் உறங்கி விழிப்பது போல்தான் இந்த பிறவி என்று மிக அழகாக உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று வள்ளுவர் பெருமான் சொல்லும் அதே கருத்தை இவர் இங்கு மிக அழகாக சொல்லி அந்த நிலையாமையை நாம் உணர்ந்து எங்ஞனம் இறைவனை பற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி கொண்டே வருகின்றார். அடுத்து, புலனைந்தும் மயங்கி அகங்குழைய ஒருவேல் ஒரு நமன் தமர் தாம் நலிய அலமந்து மயங்கி அயர்வதன் முன் அடியேன் உய்ய போவதோர் சூழல் சொல்லே. அதாவது இந்த பூமியில பிறக்கின்றோம், ஆயுள் முடிந்ததும் எமனுடைய தூதர்கள் வந்து இழுத்து செல்வதற்கு முன்பாக நான் உய்வதற்கு நீ எனக்கு ஓர் உபாயம் சொல்ல வேண்டும் என்று மிக அழகாக வேண்டுகின்றார். வால் ஊன்ற வருந்தும் ஒரு நெல்வால் வால் ஊன்ற வருந்தும் உடம்பு இதனை மகிழா அழகா அலந்தேன் இனியான் ஆழ நீழலில் அமர்ந்தாய் அமரா அடியேன் உய்ய போவதோர் சூழல் சொல்லு என்று மீண்டும் அதே கருத்தைத்தான் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றார். இந்த உடம்பையே நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது, எனக்கு நீ எனக்கு ஒரு நல்ல உபாயம் சொல்லணும் என்று வேண்டுகின்றார். மகரக்குழையாய் மனக்கோலமதே பிணக்கோலமதான் பிறவி இதுதான் என்று மிக அழகாக நிலையாமையை வலியுறுத்தி, இது போல் வேறு யாராலும் வலியுறுத்தி காட்ட முடியுமா என்பது ஒரு ஐயம்தான். அகரம் முதலின் எழுத்தாகி நின்றார் இறைவன் முதல் எழுத்த போ, எப்படி அகரம் எல்லா எழுத்துக்கும் முதலாக இருக்கிறதோ அது போல் எல்லாவற்றுக்கும் அவர் நமக்கு முதலாக இருக்கின்றார். அப்படி அப்படின்னு அவருடைய சிறப்பை சொல்லி நான் உய்வதற்கு நீ ஒரு சூழல் சொல்ல வேண்டும் என்று வேண்டுகின்றார். அது போல சித்தியாரில் சொல்லி இருப்பார்கள், நரர் பயில் தேயம் தன்னில் இல்லையா, நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒளிந்து அப்படின்னு. எங்கேயோ பிறக்காம இறைவனை வழிபடக்கூடிய ஒரு நாட்டுல பிறந்தா மட்டும் போதாது, நாத்திகம் பேசி நாத்தழும் பேராம இருக்கணும், இறையரோளும் குருவரோளும் நமக்கு துணை இருக்கணும், அப்போ அவருடைய நாமங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கணும், திருமுறைகள் மீண்டும் 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 இறைநாமத்தை நாம் சொல்ல வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கும். இந்த அடியார்களுடைய புற இலக்கணம் அக இலக்கணம் சொல்லும் பொழுது அந்த புற இலக்கணத்துல இறைவன் நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிறது வலியுறுத்தப்பட்டிருக்கும். அதை இவர் மிக அழகாக, பண்டே மிக நான் செய்த பாக்கியத்தால் பரஞ்சோதி நின் நாமம் பயில பெற்றேன் என்று கூறுகின்றார். நமது ஞானசம்பந்த பெருமான் சொல்வார் இல்லையா, என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே என்று. அது அவருடைய நாமமே சிந்தை செய் நெஞ்சமே இதுல சொன்னது சொல்வார் திருநெல்வேலி பதிகத்துல. ஆனா இதெல்லாமே ஒரு புண்ணியம் செய்திருக்கணும், என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே என்று அப்பர் சுவாமிகளும் கேட்பார். அது மாதிரி இவர் சொல்றாரு, பண்டே நான் செய்த பாக்கியம், மிக மிக நான் செய்த பாக்கியம், பெரிய பெரும் பாக்கியம் செய்திருக்கிறேன், ஆகையால் இறைவனுடைய திருநாமத்தை என்னால் இப்பொழுது சொல்ல முடிகிறது என்று சொல்லிக்கொண்டு, ஆகையால் அமரர்க்கு அமரர் பெருமானாக இருக்கக்கூடிய பெருமானே அடியனுக்கு ஒரு நல்ல சூழலை நீ எனக்கு காட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றார். வானார் முதலார் வலைப்பட்ட அடியின் பலவின் கனியி அது போல் போல்வதன் முன் ஆணோடு பெண்ணாம் உருவாகி நின்றாய் அடியேன் உய்ய போவதோர் சூழல் சொல்லே என்று கூறுகின்றார். அதாவது பலாக்கனியை எப்படி ஈ மொய்க்குமோ அது போல் பெண்ணாசையால் உன்னை மறந்து விடாமல் அடியேன் உய்வதற்கு எனக்கு ஒரு நல்ல உபாயம் சொல்ல வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றார். ஆக மிக அழகாக இப்படி பலவாறாக மீண்டும் 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 அவரிடம் நான் உய்ய போவது உய்வதற்கு ஓர் சூழல் நீ சொல்ல வேண்டும் என்று அந்த திருநெல்வாயில் அறத்துறையில் மிக அழகாக வேண்டியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து, திரு எதிர்கொள் பாடி என்ற தலம் ஐராவதேஸ்வரரும் மலர்குழல் நாயகியும் அதிலே மிக அழகாக சொல்லுகின்றார். இங்க யானை மேலேயே ஏறி வரலாம், உங்களை சூழ நிறைய ஆட்கள்லாம் வந்துகிட்டு இருக்கலாம், நீங்க அரசரா கூட இருக்கலாம், ஆனால் உடம்ப விட்டு உயிர் பிரிஞ்ச கூட யாருமே வரமாட்டாங்க, அத நீங்க உங்க சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் தெளிவாக. ஆகையால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இறைவனுடைய எதிர்கொள்பாடி என்ற தலத்திற்கு சென்று அவரை வணங்க வேண்டும், அதை அடைவதுதான் நமது நோக்கமாக இருக்க வேண்டும் என்று அழகாக சொல்லுகின்றார். மத்த யானை ஏறி மன்னர் சூழ வருவீர்கள் செத்த போதில் ஆறும் இல்லை சிந்தையுள் வைமின் வைத்த உள்ளம் மாற்ற வேண்டா வம்மின் மனத்தீரே அத்தர் கோயில் எதிர்கொள்பாடி என்பது அடைவோமே என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அதுபோல் நிலையாமையை சொல்லக்கூடிய அருமையான ஒரு வரியை அடுத்த பாடலிலே சொல்லியிருக்கின்றார். தோற்றம் உண்டில் மரணம் உண்டு துயரம் மனை வாழ்க்கை என்று. எதற்கெல்லாம் தோற்றம் உண்டோ அதற்கெல்லாம் முடிவு உண்டு. ஆக நமக்கு தோற்றம் உண்டு என்றால் கண்டிப்பாக மரணமும் உண்டு என்பதை மிக தெளிவாக சொல்லுகின்றார். மேலும் அந்த பிராரத்த வினையின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்க்கையும் துயரமானதுதான். துயர மனை வாழ்க்கை என்று சொல்லி மாற்றம் உண்டில் வஞ்சம் உண்டு நெஞ்ச மனத்தீரே நீற்றர் ஏற்றர் நீல கண்டர் நிறை புனல் நீள் நடைமேல் ஏற்றர் கோயில் எதிர்கொள்பாடு என்பது அடைவோம் என்று மிக அழகாக இறைவனுடைய கோலத்தை வர்ணித்து காட்டி, ஆகையால் நாம் இறைவனை வழிபட வேண்டும் என்பதே மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். செடிகள் ஆக்கை சென்று சென்று தேய்ந்து ஒல்லை விழாமுன், கொஞ்சம் முதல்ல வந்து இளம் பிராயத்துல உடம்பு வளர்ந்துகிட்டே வரும், அப்புறம் முதுமையில தேய்ந்து கொண்டே வரும், உடல் மெலியும், சதையெல்லாம் குறையுது, எலும்பெல்லாம் தேயுது, அது இப்படி எல்லாமே தேய்ந்து கொண்டே வருகிறது அல்லவா, அதைத்தான் மிக அழகாக சொல்லுகின்றார். தேய்ந்து அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நடக்கும் போரே கீழே விழுந்துருவாங்க, வாக்கர் வச்சு நடப்பாங்க, அது அது இப்படி இருந்தும் விழுந்துருவாங்க, கட்டில இருந்து எழும்பும் போது கீழே விழுந்துருவாங்க. இது போன்ற சிரமங்கள் தான் ஒல்லை விழாமுன், கீழே விழுவதற்கு முன்பாக இறைவனை நீ வணங்க வேண்டும் என்று மிக அழகாக. வடிகொள் கண்ணார் வஞ்சனை உள்பட்டு மயங்காது கொடிகொள் ஏற்றர் வெள்ளை நீட்டர் கோவண ஆடை உடை அடிகள் கோயில் எதிர்கொள்பாடி அடைய வேண்டும் என்று அழகாக சொல்லுகிறார். அடுத்து நமக்குள்ள அஞ்சு பேர் இருக்காங்க, நம்ம இந்த உடம்புல நம்ம ஆன்மா தனியா இல்ல, ஒன்று கொடுத்தனும் தான், தனி கொடுத்தனும் இல்ல, கூட அஞ்சு பேர் இருக்காங்க. அதனால அவங்க நம்மளை வந்து ரொம்ப துன்புறுத்துகின்றார்கள், ஆகையால் அவர்களிடமிருந்து நாம் மீள வேண்டும், மீண்டும் இறைவன் கோயில் அடைய வேண்டும் என்பதை வாழ்வீர் கண்டீர் நம்முள் ஐவர் வஞ்ச மனத்தீரே யாவராலும் இகழப்பட்டு இங்கு அல்லலில் வீழாதே மூவராயும் இருவராயும் முதல்வன் அவனேயாம் தேவர் கோயில் எதிர்கொள்பாடு என்பது அடைவோமே என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அரித்து நம்மேல் ஐவர் வந்து இங்கு ஆறலைப்பான் பொருட்டால் சிரித்த பல்வாய் வெண்தலை போய் ஊர்புறம் சேராமுன், சிரிச்சிட்டு இருந்ததெல்லாம் போயிடும், அப்படியே கொண்டு ஊருக்கு புறத்துல சுடுகாட்டுல கொண்டு வச்சிருவாங்க. அதற்கு முன்பாக இறைவனை நாம் வழிபட வேண்டும் என்றும் பொய்யர் கண்டீர் வாழ்க்கையாளர் பொத்தடைப்பான் பொருட்டால் மையல் கொண்டீர் எம்மோடு ஆடி நீரும் மனத்தீரே நைய வேண்டா தேவையில்லாமல் கவலைப்பட வேண்டாம் இம்மை ஏத்த அம்மை நமக்கு அருளும் ஐயர் கோயில். நாம் இந்த பிறவியில என்னென்ன இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றோமோ நமக்கு எல்லாமே கிடைக்கும். அம்மை என்பது முக்தியை குறிக்கிறது, ஆகையால் அவரை வழிபட வழிபட நமக்கு வினை நீங்கும், பாச நீக்கமும் சிவப்பெயரும் கிட்டும் என்பதை மிக அழகாக அந்த பாடலிலே சொல்லுகின்றார். அதற்கு அடுத்த பாடலும் சித்தாந்த கருத்து தான். அடுத்து இன்பம் உண்டேல் துன்பம் உண்டு, வாழ்க்கையில இன்பம் மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது, அது தவறு. நாம் செய்த நல்வினை புண்ணியமாக மாறி இன்பத்தையும் நாம் செய்த தீவினை பாவமாகி மாறி நமக்கு துன்பத்தையும் தருகிறது. அப்ப அவரவர் வினை வழிதான் அவரவர் அனுபவம் இருக்க முடியும். வாழ்க்கையில் இன்பம் மட்டுமே வேண்டும் என்று யாருமே எதிர்பார்க்கவே கூடாது, அது மிக மிக தவறு. இரண்டும் எப்படி இரவு பகல்னு இரண்டும் இருக்கின்றதோ அதுபோல் இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி நமக்கு மிக அழகாக இறைவன் நீங்கள் துன்பத்தை நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் இறைவனை சென்று வணங்குங்கள் என்று வலியுறுத்துகின்றார். அடுத்து நமக்கு யாரு சார்பு என்று பார்த்தோம் என்றால், இந்த பூமியிலே நமக்கு சில அனுபவங்கள் கிடைக்கும் பொருட்டு நமக்கு பெற்றோர் அடுத்து வாழ்க்கை துணை அடுத்து புத்திரர்கள் என்று எல்லோருமே இருக்கின்றார்கள் என்றாலும் அவர்கள் நமக்கு, அதாவது இது எல்லாமே ஜடப்பொருள் தானே இந்த தேகம் வந்து, அதனால இதை சார்பு என்று நினைக்க வேண்டாம், சார்பு வந்து நமக்கு சிவம்தான் அப்படிங்கிறத நம்ம மனதில் கொள்ள வேண்டும் என்று மிக அழகாக தந்தையாரும் தவ்வையாரும் எழுதனை சார்பாகார் எள்ளளவும் நமக்கு சார்பாக மாட்டார்கள் என்பதை மிக அழகாக சொல்லுகின்றார். அயனும் மாலும் அறியா சுருதியார்க்கும் சொல்லொனா சோதியம் ஆதியான் கருது கோயில் எதிர்கொள்பாடு என்பது அடைய வேண்டும் என்று மிக அழகாக அடுத்த பாடலிலே நமக்கு வலியுறுத்தி சொல்லுகின்றார். ஆக நிலையாமை என்பதை நாம் மனதிலே தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பல இடங்களில் நமக்கு வலியுறுத்தி காட்டிக்கொண்டே வருகின்றார். நாட்டியத்தான்குடி என்று ஒரு தலம், அதிலே கலியேன் மானுட வாழ்க்கை ஒன்றாக கருதிடின் கண்கள் நீர் மல்கும் பழி தேர்ந்து உண்பதோர் பண்பு கண்டு இகழேன் பசுவே ஏறினும் பழியேன் வலியே ஆகிலும் வணங்குதல் ஒளியேன் மாட்டேன் மறுமையை நினைய நலியேன் ஒருவரை நான் உன்னை அல்லால் நாட்டியத்தான் குடி நம்பி என்று சொல்கிறார். உன்னை தவிர வேற யாரையுமே நான் நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உன்னை மட்டும்தான் நான் வணங்குவேன், வேற யாரும். ஏற்கனவே சுவாமி வந்து அனாதி செய்வர், இவர் ஆதி செய்வர் மரபுல வந்திருக்கிறார். ஆக கண்டிப்பாக இவர் இவரை தவிர வேறு யாரையும் வணங்கவும் மாட்டார். இருந்தாலும் அவர் ஆதி செய்வராக இருப்பதால் பல பாடல்களில் நமக்கு மிக அழகாக அதை வலியுறுத்தி கொண்டே செல்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதுபோல மழபாடி தலத்து பாடலிலே, நாளார் வந்து அணுகி நலியாமுனம் நின்றனக்கே ஆளா வந்தடைந்தேன் அடியேனையும் ஏன்று கொள் நீ மாளா நாள் அருளும் மழபாடியுள் மாணிக்கமே ஆளாய் நின்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே என்று சொல்லுகின்றார். தினந்தோறும் அதாவது நொடிக்கு நொடி போகுது, அப்புறம் நிமிஷம் ஆகுது, அப்புறம் மணி கணக்காகுது, அப்புறம் நாள் கணக்காகுது, வாரம் மாதம் வருடம்னு மழமழன நம்முடைய ஆயுள் குறைந்து கொண்டே வருகிறது. அப்ப எல்லாம் நணுகிக்கிட்டே வரும்போது நலிந்து போகும் முன்பாக உனக்கு ஆளாக நான் வேண்டும், அதற்கு நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவனிடம் மிக அழகாக, நான் உன்னை தவிர வேறு யாரையும் நினைப்பதில்லை, எனவே நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிக அழகாக வலியுறுத்தி கேட்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். புறம் திரைந்து நரம்பெழுந்து நரைத்து நீ உரையால் தளர்ந்து அறம் புரிந்து நினைப்பது ஆண்மை அரிதுகான் இஃது அரிதியேல் திரும்பியாது எழு நெஞ்சமே சிறுகாலை நாம் ஒரு வாணியம் புறம்பயத்து உரை பூதநாதன் புறம்பயர் தொழப்போதுமே என்று சொல்கின்றார். வேதா மீண்டும் மீண்டும் அப்படிதான் அந்த உடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நலிவுற்று கொண்டே வந்துவிடும். ஆகையால் அதற்கு முன்பாக இறைவனை நாம் அடைய வேண்டும் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். திருவுடை மருதூர் தலம், மருதவாணரும் நன்முலை நாயகியும் அந்த தலத்திலே புல்நுனை பனி வெங்கதிர் கண்டால் போலும் வாழ்க்கை என்று சொல்லுகிறார். புல்லு நுனியில பனி இருக்கும், சூரியன் வந்ததும் அது இல்லாம போயிடும், அது மாதிரிதான் நம் வாழ்க்கை அப்படிங்கறத நமக்கு அழகா எடுத்து சொல்லி, பொருளிலை நாளும் என் எனக்கு இனி இற்றைக்கு நாளை என்று இருந்து இடர் உற்றனன் என்றாய் முன்னமே உன் சேவடி சேரா மூர்க்கனாகி கழிந்தன காலம். நமது மணிவாசக பெருந்தகை சொல்லுவார் அல்லவா, ஏழை தொழும்பனே எத்தனையோ காலம் எல்லாம் பாழுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதே என்று, அதே கருத்தை தான் இவரும் சொல்கின்றார். முன்னமே உன் சேவடி சேரா மூர்க்கனாகி கழிந்தன காலம், இவ்வளவு காலம் விழலுக்கு இறைச்சாச்சு, இன்னும் எந்தனக்கு உய்வகை அருளாய் இடை மருதுரை எந்தை பிரானே என்று வேண்டுகின்றார். நம்ம திருக்கோயிலுக்கு போவோம், வணங்குவோம், பஞ்சபுராணம் பாடலாம், அல்லது பன்னிரு திருமுறைகள்ல ஒவ்வொரு பாடல் பாடலாம், அப்புறம் வழிபாடம் முடிச்சுட்டு உட்காந்து பதிகம் பாடிக்கலாம் கோயில்ல, எல்லாம் நடக்கும். ஆனா என்ன கேட்கணும்னு நமக்கு தெரியாது, என்ன கேட்கணும், ஆன்மாக்கு எது தேவை. இந்த உடல் சார்ந்த வழிபாடு இருக்க கூடாது, உடல் அழிந்து விடும், நிலையற்றது. ஆன்மாவுக்காக தான் நம்ம வழிபாடே இருக்கணும். அப்ப ஆன்மாக்கு என்ன நன்மை செய்யுங்கிறத மிக அழகாக இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம்.